தேவனுடைய ஆலயத்திலே போகிற அருமையான இரண்டு மனிதர்களை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜபம் கேட்கப்பட்டது, இன்னொரு மனிதனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை. ஏன் கேட்கப்படவில்லை, ஏன் கேட்கப்பட்டது? அமையால் இன்றைக்கும் கூட தேவன் பதிலளிக்கும் ஜபம் என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். The prayer that God answers. நாம் எவ்வளவு சமயங்களில் ஜபிக்கிறோம் உண்மைதான், எவ்வளவு ஜபிக்கிறோம், ஆனால் என்னுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் அளிக்கிறாரா இல்லையா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நிச்சயமாக இங்க இருக்கிற நாம் சொல்லுவோம், நாம் எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஜபிக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக தேவனிடத்துல நாம் மன்றாடுகிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக நாம் தேவனிடத்துல வருகிறோம், உண்மைதான். ஆனா என்னுடைய ஜபம் ஏன் கேட்கப்படவில்லை, அதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லைங்களா? மெய்யாலுமே நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் கேட்கப்பட வேண்டியது அவசியமானது, நிச்சயமானது. என்னென்று கேட்டால் இந்த தேவன் சொல்லுகிறார், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற வேளையில் தேவன் ஒருவேளை ஜபத்துக்கு பதிலளிக்க மறந்து விடுகிறாரா, அல்லது தேவன் என்பவர் இல்லாததுனால நான் ஜபிக்கிற ஜபம் ஏதோ ஆகாயத்தில் சென்று விடுகிறதை போல இருக்கிறதா, அல்லது என்னுடைய ஜபம் என்பது நான் வழக்கமாக செய்யும்படியான ஒரு காரியமே அல்லாமல் அதற்கு நான் பதிலை நிச்சயமாக எதிர்பார்ப்பதில்லை, அல்லது அதற்கு பதில் வரவில்லை என்றாலும் அதை குறித்து நான் ஜபத்துக்கு ஏன் தேவன் பதில் கொடுக்கவில்லை என்பதாக சிந்திப்பதும் இல்லை என்பதாக ஒருவேளை உங்களுடைய மனநிலை இந்த காலையில் இருக்குமானால் நிச்சயமாக இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். அருமையாலே ஒரு கிறிஸ்தவனுடைய மெய்யான அனுபவம் என்பது தேவன் ஜபத்துக்கு அளிக்கிற பதில்களை கொண்ட ஒரு வாழ்க்கை. நீ ஒரு மெய்யான கிறிஸ்தவனாக இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என் தேவன் இந்த ஜபத்துக்கு பதிலளித்தார் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள், பல காரியங்கள் இல்லாமல் இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் உனக்கும் எடுக்கும்படியான தொடர்பு மெய்யானதாக ஒருவேளை இருக்காமல் இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அவிதமாக ஜபத்துக்கு பதிலளிக்கிறார் என்பதை குறித்த ஒரு ஆழமான அனுபவத்தை நீ எதிர்பாராதபடியே நீ இவ்வளவு காலமாக ஜபித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நிச்சயமாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஜப வாழ்க்கையை நிதானிக்கும்படியாக உதவி செய்வார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த இடத்துல போதிக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் ஜபத்துக்கு பதிலளிக்கிறவர். என்னுடைய கடந்த அநேக ஆண்டுகளாக நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மை அது. அது உன்னுடைய வாழ்க்கையிலும் இல்லை என்றால் இந்த வேதமானது தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை என்றால், அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வேதத்தின் பலனை நாம் உண்மையான விதத்தில் உணராதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவன் எதன் அடிப்படையில் செயல்படுகிறவர்? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரே ஒரு காரியத்தின் அடிப்படையில் மாத்திரமே செயல்படுகிறார் என்பதை இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது என்னவென்றால் கிருபையின் அடிப்படையில் மாத்திரமே. Only on the basis of grace God acts. இந்த வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி மட்டுமாக நீங்கள் பார்ப்பீரானால் கிருபையின் அடிப்படையில் மாத்திரமே தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார், வேறே அடிப்படையில் அவர் செயல்படுவது இல்லை. வேறே அடிப்படையில் செயல்படாததுனால உன்னுடைய வாழ்க்கையில நீ வேறே அடிப்படையில் தேவனை கெட்டிச் சேரும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஜபத்தின் பதிலை எதிர்பார்க்க முடியாது. கிருபையின் அடிப்படையில் ஸ்பர்ஜன் ரொம்ப அழகா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது இந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்து கொண்ட நாட்களில் எல்லாம் கிருபையே என்ற ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். ஸ்பர்ஜன் அழகாக எழுதியிருக்கிறார், ஆல் ஆஃப் கிரேஸ், கிருபை 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 என்ற அடிப்படையிலே மாத்திரமே தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமாக ஜெபிக்கிறோம், ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்தில் சன்னிதானத்தில் போகும் பொழுது நான் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுக்க முடியும் என்பதாக ஒருவேளை எண்ணி போகலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில அந்த பதிலை எதிர்பார்க்காமலும் நடக்கிறது இது வேற. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்விதமாக எதிர்பார்த்து ஜெபித்தாலும் சரி, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனை கிட்டி சேரும் பொழுது உன்னுடைய கிரியின் அடிப்படையில நீ ஆண்டவரை கிட்டி சேருவாயானால் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கப்படாது. ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரிலே கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர முடியாது. கிருபை எல்லாமே வாக்கு தத்தங்களின் பிரதிபலிப்பு, வாக்கு தத்தங்கள் எல்லாமே கிருபையின் பிரதிபலிப்பு. ஆகவே தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு கட்டாயம் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லுவது வேத பூர்வமான ஜெப முறையும் அல்ல. ஒரு சில ஜெபிக்கிறது, நான் ஆண்டவருக்கு கட்டளை எடுக்கிறேன், ஆண்டவரே நீ இதை செய்ய வேண்டும், நான் இதை கேட்கிறேன், ஆனா ஆண்டவர் செய்வதில்லை. ஏன்? அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க முடியாத ஒரு காரியம். இந்த முதலாவது மனிதனை குறித்து நாம் பார்க்கிற வேளையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் இந்த மனிதன் ஒரு பெரிய பாவி அல்ல, இந்த மனிதன் ஏதோ ஒரு விபச்சார காரணம் அல்ல, வேசித்தனம் பண்ணல, குடிகாரணம் அல்ல. இதை குறித்து நான் வேதத்தில் பார்க்கிறோம். 11 வசனத்தில் பரிசேய நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அநேக சமயங்களுடைய ஜெபத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், ஓ நான் பரவாயில்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரவாயில்ல, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலரை கூட நீங்கள் எண்ணி பார்த்து அவர்களை விட நான் பரவாயில்லை என்பதாக கூட எண்ணி தேவனிடத்தில் நீங்க போகலாம், ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்விதமாய் வருகிறேன், நான் அவர்களை போல அல்ல, இவர்களை போல அல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் அவிதமாக இல்லை ஆண்டவரே. ஆகவே இந்த நாளில உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து இவ்விதமாக ஜெபிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலுமே ஸ்தோத்திருக்கிறேன், ஆண்டவரே இதோ ஆலயத்தில் அங்கு நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறானே அந்த ஆயக்காரனை போலவும் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பக்தி ரொம்ப மோசமானதல்ல, நான் ஒரு விசுவாசி, நான் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தவன், நான் என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களை விட எவ்வளவு காரியங்களில மேலானவனாகத்தான் இருக்கிறேன். ஒருவேளை நீ வாய் வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லை என்றாலும் உன்னுடைய உணர்வு பூர்வமாக நீ தேவனிடத்தில் அவிதமாய் போகிறாய், ஆண்டவரே நீர் இந்த காரியத்துக்கு எனக்கு பதிலளிக்க வேண்டும், ஆண்டவரே விதமாக நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். 12 வசனத்தில் வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய கிறிஸ்தவ கடமைகளை நான் நிறைவேற்றி வருகிறேன், நான் ஏறக்குறைய எல்லா விதங்களிலும் இதோ அந்த சகோதரனை போல இல்ல, இந்த சகோதரியை போல அல்ல, அநேக காரியங்களில ஓரளவுக்கு நான் பரவாயில்லை, ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய தசம பாகங்களை செலுத்தி வருகிறேன், சபைக்கு போகிறேன், இவ்விதமான பல காரியங்களில என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுகிற காரியங்களில் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். ஆகவே இந்த நாளில உம்முடைய சமூகத்தில் வந்து என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன். தகுதியின் அடிப்படையிலும் கிரியின் அடிப்படையிலும் வருகிற எந்த ஒரு மனிதனுடைய ஜெபமும் நிராகரிக்கப்படும். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த உங்களுடைய அவிதமான கிரியைகளின் அடிப்படையிலோ, தகுதியான ஒரு நபர் என்ற அடிப்படையிலோ தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கிட்டி சேருவீர்கள். ஆனால் அருமையான சவர்ணேஸ்வரனுடைய வாழ்க்கையில அந்த ஜபம் தேவனால் கேட்கப்படாது. வேதம் இந்த மனிதனை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறது. இவன் ஒரு நீண்ட ஜபத்தை செய்தான், ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் இந்த மனிதனுடைய காரியத்தை முடித்து விட்டார். இவன் அங்கு மிக உன்னதமான தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை அடுக்கிக் கொண்டு போனான். ஆனா அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவன் அல்ல என்று சொல்லிட்டார், அவ்வளவுதான். அருமையான சுவர்ணேஸ்வரி, என்னுடைய வாழ்க்கையில நான் பரவாயில்ல, நீ நினைச்சா உன்னுடைய ஜபம் கேட்கப்படாது, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சரி என்று எண்ணுவாயானால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மற்றவர்களைப் போல அல்ல என்று எண்ணுவாயானால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. தகுதியின் அடிப்படையில நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பாயானால் அது நீண்ட ஜெபமாக இருக்கலாம், குறுகிய ஜெபமாக இருக்கலாம், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை? சில காரியங்களுக்காக நீங்கள் நீண்ட காலம் ஜெபிக்கிறீர்கள், உண்மைதான். ஆனா தேவன் ஏன் ஜெபத்துக்கு பதிலளிக்கவில்லை என்பதை குறித்து நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தேவனை கிட்டி சேர்ந்த வழிமுறையானது சரியில்லை. சென்னைக்கு போகணும்னு சொன்னா சென்னைக்கு போக முடியாத வழியில தான் போக முடியும். நான் கோயம்புத்தூர் போக முடியாத வழியில் போவேன், ஆனால் அது நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். ஆகவே தகுதியின் அடிப்படையில் நீங்கள் போவீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் நிராகரிக்கப்படும். அருமையான சுவர்ணேஸ்வரியே, ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு ஜெபித்திருக்கிறீர்கள், ஆனா உங்களுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக தேவன் பதிலளித்தார் என்பதை குறித்து திட்டமாய் சொல்லக்கூடாத பல காரியங்களை கொண்டதனுடைய காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தகுதியின் அடிப்படையில கிரியின் அடிப்படையில நீங்கள் இவ்வளவு நாளும் ஜெபித்ததுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேவன் கிருபையின் அடிப்படையில மாத்திரமே செயல்படுகிறவர். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் கிருபையின் அடிப்படையில மாத்திரமே செயல்படுகிறவர். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைப்பு வந்தேன். நான் ஒரு நீதிமான் என்று போவேன், ஆனால் நீதிமானை அல்ல, பாவிகளையே நான் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அருமையான சுவர்ணேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை என்பது உனக்கு உண்டா? நீ தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவுனுடைய வாழ்க்கையில உண்டா? ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீ அறிவாயா? அவர் இல்லாமனுடைய வாழ்க்கையில ஒன்று செய்ய முடியாது என்பதை நீ அறிவாயா? இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில குறிக்கோள்களை கொண்டவர்களாய் வாழுகிறார்கள். குறிக்கோளை கொண்டிருப்பது தவறல்ல. அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நான் ஒருவேளை நான் அதிகமான பணத்தை சேர்க்க வேண்டும், அதிகமான பொருள்களை சேர்க்க வேண்டும், அல்லது மற்ற காரியங்களை சேர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்க்கையில அநேகருடைய மனநிலையில் அவ்விதமாக காணப்படுகிற ஒரு தேடுதலும் பின்தொடர்தலும் இருக்கிறது. ஆனா நான் தேடுவேனானால் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குமா என்பதை எண்ணி பார்ப்பதில்லை. வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு மனிதனை வாசிக்கிறோம். அவன் நிலம் நன்றாய் விளைந்தது என்று பார்க்கிறோம். நிச்சயமாக அவன் கடினமாய் உழைத்திருப்பான். இல்லனா நிலம் நன்றாய் விளைந்தது என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவன் உட்கார்ந்திருந்தான், ஆனா அதை செய்திருக்கப்பட முடியாது. கடினமாக உழைத்திருப்பான், கடினமாக அதற்காக பிரயாசப்பட்டிருப்பான். அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சேர்க்கும்படியான ஒரு பெரிய ஒரு தேடுதலோடு பின்தொடர்ந்தான். அதை அவன் சாதித்தான், அதை அவன் செய்து முடித்தான். நன்றாய் விளைந்தது. கலஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவில் அவனுடைய காரியங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னார், இதை நீ அனுபவிக்க முடியாதப்பா, இதை நீ அனுபவிக்க முடியாது. அருமையாலே, உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை உன்னுடைய தேடுதல் இருக்குமானால் தவறு என்று சொல்லல. ஆனா தேவனிடத்தில் அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில வாழ கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை ஒருவேளை தேடலாம், ஆனா நீ அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில வியாதி உன்னை பாதிக்கலாம், மரணம் உன்னை பாதிக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில எது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்க. நான் இந்த கடந்த ஆண்டு அங்கே லண்டன் போயிருந்தப்போ, இந்த மெட்ரோபால் அந்த ஸ்கூல் ஆஃப் தியாலஜி போயிருந்தப்போ, அந்த லண்டன்ல ஒரு பெரிய வீட்டின் வழியாய் நான் கடந்து போனேன். அந்த வீட்டின் வழியாய் கடந்து போகும் பொழுது அந்த வாகனத்தை ஓட்டி சென்ற அந்த சோர் சொன்னார், இந்த வீட்டை பார்த்தீங்களா? அப்ப சொன்னாரு, இந்த பழைய பொருள்களை வாங்கி விற்கிறதுல மிகப்பெரிய பணக்காரர் நான் இந்த மனிதன். அவ்வளவாக பணம் சேர்த்து இவ்வளவு பெரிய ஒரு நிலத்தை வீட்டை வாங்கினார். ஆனா அதுல அவர் வாழ முடியவில்லை, அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. அருமையான சர்ணேசனுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நீ திட்டமிடுகிறாய், ஆனா நாளைக்கு உன்னுடைய உடலின் ஆரோக்கியம் என்னவாக இருக்கின்ற குறித்து உனக்கு தெரியாது. வாழ்க்கையில் என்ன வேணாலும் பாதிப்பு ஏற்படலாம். நாளைக்கு நமக்கு என்ன நிச்சயம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கையில? ஆகவே இந்த மனிதன் நினைத்தான், கலஞ்சிகளை நான் இடித்து பெரிதாக்கி கட்டுவேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், அருமையான மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவாக நீ இதை சேர்த்து வைத்து பிரயாசப்பட்டாய், ஆனா இதை நீ அனுபவிக்க முடியாது என்பதை நீ அறிந்திருக்கிறையா? அன்பானாலே, தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில செயல்படும்படியான தேவன் அவர் அல்ல. அவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலம், இந்த நாசியின் சுவாசம் அவருடையது. இன்னைக்கு நீ நான் ஆரோக்கியமாக இருப்போமானால், இன்றைக்கு நான் நின்று இங்கே பேசிக் கொண்டிருப்பேன் ஆனால், அது நிச்சயமாக அவருடைய ஆரோக்கியம், அவருடைய கிருபை. என்ன கேட்டா, மனிதனுடைய மரணம் என்பது என்ன வேணாலும் நேரிடலாம், எப்ப வேணாலும் நேரிடலாம். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், விபத்துகள், அம்மையாளனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து வாழுகிறதை போல ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது கிடையாது. இந்த மனிதன் சொன்ன, ஆண்டவரே, நான் விதமாக இந்த மனிதர்களைப் போல அல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்களை செய்கிறேன். ஆனா ஆண்டவர் அவன் அல்ல என்று அவனை ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விட்டார். அன்பானவர்களே, போன ஞாயிற்றுக்கிழமை மாலையில கிருபை பொருந்திய தேவன் என்ற தலைப்பில் நான் பேசினேன். கிருபையினால் மாத்திரமே செயல்படுகிறவர், வேற எந்த அடிப்படையிலும் இவர் செயல்படுகிறவர் அல்ல. வேதத்தில் ஒருவேளை நீங்க எந்த இடத்திலாகிலும் கிரியின் அடிப்படையில தேவன் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் காண்பிப்பீர்கள், ஆனால் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அல்ல, கிருபையின் அடிப்படையில தான் தேவன் செயல்படுகிறார். கிருபையின் அடிப்படையில தான் உன்னுடைய ஜபத்தை கேட்கப்படும். இந்த பரிசேயன் அவிதமாக நின்று அங்கு அழகான ஒரு ஜபத்தை செய்தான், ஆனா தேவன் அதை நிராகரித்து விட்டார். 18வது வசனத்தில் நாம் 13ல் ஆயக்காரன் தூரத்தில் நின்று, அம்மையால வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னா, கிருபை என்பதை சொல்லும் பொழுது தகுதியற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கிற இரக்கம். நீ ஒரு தகுதியற்றவன், நீ ஒன்றுமில்லாதவன், உன்னுடைய அறிவு, ஞானம், பலம் அனைத்தும் ஒன்றுமில்லை என்று நீ உணராத மட்டும் கிருபையை நீ தேட முடியாது. இந்த ஆயக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் ஆலயத்துக்கு அருகிலே வருவதற்கு அவன் தன்னை தகுதியுள்ளவனாக எண்ணவில்லை. கிருபையை தேடுகிற ஒரு மனிதனுடைய அழகான பிரதிபலிப்பை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒருவேளை உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், உன்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பாயானால், உன்னுடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்க வேண்டும் என்ற ஆவலோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை நீ கிட்டி சேருவாயானால், இது ஒரே ஒரு வழியே அன்றி வேறொரு வழி இல்லை. இந்த முதலாவது மனிதனுடைய, அவன் ஒரு பெரிய விபச்சாரக்காரன் அல்ல, நீதிமான், மிக அழகான மனிதன், ஆண்டவருடைய காரியங்களில் உண்மையா இருந்தவன், தசம பாகத்தை செலுத்தினவன், ஆண்டவருடைய பணிகளில அவன் எவ்வளவு காரியம் உபவாசித்தவன், மிக கடுமையாக தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை பயிற்சி செய்தவன், எல்லா சம்பாத்தியத்திலும் தசம பாகம் செலுத்தி வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன். அங்க சொல்றான் பரிகாரர், பணத்தை பறிக்கிற அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இந்த விதமான மனிதர்களைப் போல நான் வாழவில்லை என்று அவன் தீர்க்கமாக தேவனுடைய சமூகத்தில் சொல்லக்கூடியவனாய் காணப்பட்டான். ஆகவே அவனிடத்தில் குறை ஒன்றுமே நீங்க சொல்ல முடியாதுங்க. அந்த மனிதனை பார்த்து இந்த மனிதன் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரியம், இந்த மனிதன் கிருபையின் அடிப்படையில தேவனிடத்தில் கெட்டி சேரவில்லை, தகுதியின் அடிப்படையில கெட்டி சேர்ந்தான், தன்னுடைய கிரியைகளின் அடிப்படையில தேவனிடத்தில் போனான். அந்த அருமையான சுவர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கையில நீ செய்கிற ஒவ்வொரு ஜபமும் இந்த கிருபையின் அடிப்படையில் இருக்குமானால் மாத்திரமே நீ செய்கிற ஜபத்தும் ஜபம் உண்மையாலுமே அர்த்தமுள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் நீ நீண்ட ஜபம் செய்யலாம், அல்லது நீ எப்படி வேணாலும் ஜபிக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பதில்லை, கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கறதில்லை. ஆகவே இந்த வேளையில நான் எவ்விதமாக நீ ஜபிப்பாயானால் தேவன் உனக்கு பதிலளிப்பார் என்பதை இந்த மனிதன் மூலமாக உங்கள் முன்பாக படம் பிடித்து காட்ட விரும்புகிறேன். இவ்விதமான ஜபத்தை மாத்திரமே தேவன் அங்கீகரிப்பார். அவன் தூரத்தில் நின்று அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர தகுதி உள்ளவன் என்று அவன் எண்ணவில்லை. ஆகவே அவன் தூரத்தில் நின்றான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பாவ தன்மை, அவனுடைய பாவ சுபாவம், தேவனுக்கு முன்பாக அவன் எவ்வளவு குறைவுள்ளவன் என்பதை உணர்ந்திருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர அவன் தைரியம் கொள்ளவில்லை. உன்னுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் இதுதாங்க ஒரே ஒரு வழி. அவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, என்னுடைய ஜபத்துக்கு நான் பதிலளிக்கத்தக்க, நீங்கள் பதிலளிக்கத்தக்கதாக நான் தகுதி உள்ளவேன் என்று சொல்வீர்களானால், அருமையான சுவர்ணேஸ்வரர், என்னுடைய ஜபம் ஏற்கனவே வீணாயிருக்கு. அநேகருடைய ஜபம் எவ்வளவு காரியங்களில் நிச்சயமா வீண்தான். இந்த இடத்துல இந்த மனிதன் தூரத்தில் நின்று கொண்டு, அவனுடைய வாழ்க்கையில தூரமாக நின்று கொண்டு, அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தலையை தூக்கி தேவனை நோக்கி ஜெபிக்க கூட அவன் உண்மையாலுமே தகுதி உள்ளவனாக எண்ணவில்லை. கிருபையை தேடுகிற ஒரு மனிதனுடைய பிரதிபலிப்பும் சிம்பமும் இதுதாங்க. பெருமைக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இல்லை. பெருமைக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆட்கொள்ளும் பொழுது அவனுக்கு பெருமை என்பதில்லை. எதை குறித்து பெண்மை பாராட்ட விரும்புகிறாய்? ஒருவேளை உன்னுடைய படிப்பை குறித்தா, பணத்தை குறித்தா, ஜாதியை குறித்தா, அல்லது அந்தஸ்தை குறித்தா, எதை குறித்து பெண்மை பாராட்டுகிற? ஆனா அவிதமான ஒரு நபராக நீ இருப்பாயானால் தேவனுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க முடியாது, மாட்டார். வேதத்துல எங்காக நீங்க காட்டுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லைன்னு சொல்லல. இந்த முதலாவது மனிதனுடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டது. தேவன் ஒரே ஒரு வார்த்தையில தான் அவனுடைய ஜெபத்தை நிராகரிச்சிட்டார். தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் மார்பிலே அடித்துக் கொண்டு அவன் தன்னுடைய இருதயத்தை தாமே அங்கு உடைக்கிறான். ஆண்டவரே, நீர் எவ்வளவான கிருபையின் தேவன், இந்த மாலையில நான் அப்ரிசியேஷன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் என்ற செய்தியை தான் பிரசங்கிக்க போகிறேன். ஆண்டவருடைய கிருபையின் அடிப்படையில் நான் வாழ்வது எப்படி? Appreciating God's grace in one's life is so great. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்தவனாக அவன் போய் அங்கு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியில தன்னுடைய இருதயத்தை அடித்துக் கொண்டான். ஐயோ ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற நன்மைக்கு நான் பாத்திரன் அல்லையா? எனக்கு இம்மட்டுமாக நீ ஜீவனை கொடுத்திருக்க, ஆனா உண்மை நான் எவ்வளவோ அலட்சியப்படுத்துற ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள் சொல்றது. ஆனா ஆண்டவருக்கு நான் கொடுத்திருப்பது கடையான கடையாந்திரமான இடம். என்னால் அசட்டை பண்ணப்படுகிறார், என்னால் புறக்கணிக்கப்படுகிறார், மற்ற எல்லாவற்றுக்கும் எனக்கு முதலிடம் கொடுக்க முடிகிறது, ஆனா ஆண்டவருடைய காரியங்களுக்கோ என்னுடைய வாழ்க்கையில முதலிடம் என்பதில்லை. உமக்கு ஆண்டவரே அவதமாக நான் செய்ய முடியாது. ஏன்னா I have so many things to do. I am so important. I am needed so many ways by which I have to present myself so high. அப்படியா என்னுடைய வாழ்க்கையில அப்படியாக நான் வாழ வேண்டிய மனுஷன். ஆண்டவரே உமக்கு தெரியாதா? உமக்கு தெரியாதா என்னுடைய வேலை என்ன, என்னுடைய காரியம் என்ன, இதெல்லாம் உமக்கு தெரியாதா? ஒருவேளை உமக்கு எல்லாம் ஆண்டவரே தெரியும், ஆனா உண்மை நான் முதலாவது வைப்பது. I am so sorry, oh God. தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தன் இருதயத்தை உடைக்கிறான். ஆமையால் என்னுடைய ஜபம் கேட்கப்படுவானால் வேறொரு வழி என்பது இருக்குமானால் வேதத்தில் இல்லைங்க, வேதத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஆனா இந்த மனிதனை குறித்து சொன்ன இந்த காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாக மேல் கிருபையாயிரும், வேற ஒண்ணுமே அவன் கேட்கல. ஆண்டவரே நான் தகுதி இல்லாத ஒரு பாவி, என்னிடத்துல உம்முடைய தயவை கேட்பதற்கு உம்முடைய கிருபையை கேட்பதற்கு எதுவுமே எங்கிட்ட இல்ல ஆண்டவரே. ஐ எம் அப்சல்யூட்லி ஜீரோ. கிருபை அண்டை வரும் பொழுது Absolutely, I am zero. அதுதாங்க கண்டிஷன். Absolutely, I am zero, God. உன்னுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் இது வேற வழியே இல்லைங்க. அருமையான சோர்னேஸ்வரே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி ஏன்? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்கிற காரியமே இல்லை. ஏனுடைய வாழ்க்கையில தோல்வியின் மேல தோல்வி. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீ சம்பாதிக்கிற கொஞ்சத்தையும் திருப்தியா நீ சாப்பிடுவேன்னு வேதம் சொல்லுதுங்க. You will be happy and content what you have. ஆனா நீ பத்து பையில போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ நிறைய சேர்க்கிற, ஆனா அதை அனுபவிக்க முடியாத நிச்சயம் இல்லை. அல்லது உன்னுடைய மற்றவர்களுக்கு உன்னுடைய சந்ததிக்கு விட்டு போகலாம், அவர்கள் அதை எவ்வளவுமாக கையாளுவார்கள் என்பது நிச்சயம் அல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பென்ஷன், நிறைய பணம், வீடு மேல வீடு. ஆனா ஒரு நாள் சமைச்சா மூணு நாளைக்கு சாப்பிடுறாங்க, தண்ணி ஊத்தி ஊத்தி சாப்பிடுறாங்க, பணம் நிறைய இருக்கு. ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க, காணிக்க பையில போடுறதுக்கு முன்னால காசு தவறி விழுந்துருச்சு. இந்த காசு என்ன காசுன்னா 1 ரூபாய். அவங்களும் அதை அனுபவிக்க முடியல, அது மனசு இல்லை அதை சேர்த்து வைக்கிறது. ஆனா வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போறதுக்கும் மனசு இல்லை, ஐயோ செலவாயிருமே. பாருங்க நமக்கு என்ன மாதிரி வியாதி பிடிச்சிருக்கு பாருங்க. இருக்கிறதையும் சந்தோஷமா அனுபவிக்க முடியறது இல்லைங்க. வியாதி வேற வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. சக்கரை வியாதி வந்துட்டா ஸ்வீட் சாப்பிடலாம், போனால நீ நிக்கத்தான் வேணுமோலிய வேற வழியே கிடையாது. பிபி, கொலஸ்ட்ரால், என்னங்க இது, திடீர்னு மரண பயம் வேற வந்துருது. வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்ல. அருமையான சோர்னே சோரி, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு முன்பாக ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் கோ ஆஸ் எ ஜீரோ பிஃபோர் காட். இதுதான் கிருபை தேடுகிற ஒரே ஒரு வழி. ஐ ஆம் அப்சல்யூட்லி ஜீரோ காட். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அருமையான சோர்ணேஸ்வரிய, மற்ற ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை. ஏறக்குறைய வேதத்தில் 222 ஜபங்கள் இருக்கின்றன. சில ஜபங்கள் தேவன் பதிலளிக்கவில்லை, ஆனால் பதிலளித்த ஜபங்களின் அந்த ஆழமான பின்னணியை பார்க்கும் பொழுது கிருபையின் அடிப்படையில் ஜபித்த ஜபங்களுக்கு தேவன் பதிலளித்திருக்கிறார். மற்றவைகளுக்கு தேவன் பதில் அளிக்கவில்லை. நீ ஒருவேளை ஜெபிக்கலாம், ஐயோ நான் அதற்காக ஜெபிக்கிறேன், எதற்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய கணவனுக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆனா ரட்சிக்கப்படல. நீ எப்படி ஜெபிக்கிறனா, நீ ரொம்ப பரிசுத்தவான் நினைச்சுக்கிட்டு ஜெபம் பண்ற. என் மனைவி சரியில்லை, என் மனவன் சரியில்லை. அருமையான சுவர்ணேஸ்வரியே, நீ ஆண்டவருக்கு முன்பாக உன் மனைவியும் கணவனையும் ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிக்க மாட்டார். ஜீரோன்னு போனா, ஆண்டவரே என் பேரில் இரக்கமாயிரும், என் பேரில் கிருபையாயிரும், என் பேரில் தயவாக இருந்தாலும், அதனால என்னுடைய வாழ்க்கையில இங்க ஒன்னே ஒன்னுதாங்க இருக்கு, வேற வழியே இல்லைங்க, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி இந்த மனிதன் தேவனை நோக்கி கெஞ்சின பொழுது ஆண்டவர் சொன்னார் அருமையான பதிலே, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அருமையான சுவர்ணேஸ்வரியே, இதுதாங்க கிருபையின் வழி, இதுதான் வேதம் போதிக்கும்படியான ஒரே ஒரு காரியம். தேவன் தேவன் தான், சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். உன்னுடைய நாசியை அவருடைய கரங்களில் வைத்திருக்க மறந்து விடாத. உன்னுடைய ஜீவன் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அருமையான சுவர்ணேஸ்வரியே, நீ ஒரு எறும்பிலும் எறும்பு, அதற்கு முன்பாக நீ தூசியிலும் தூசி. ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்னால போய் ஜெபித்தானுங்க. ஏன் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது? ஏன் லோத்துவை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? லோத்து அவனுடைய வாழ்க்கையில சோதோம் குமாரவை பார்த்தான், ரொம்ப செழிப்பாக இருந்ததுதான், அங்கே போயிட்டான். ஆனா அந்த லோத்து சோதோமனுடைய செழிப்பும் அழகான மற்ற காரியங்களும் பார்த்த பொழுது அவனுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் சொல்லிட்டாங்க. லோத்து சொன்னான், ஐயோ நம்ம மறுபடியும் அபிராமோடைய போய் சேர்ந்துடலாம், இது பாவம் நிறைந்த தேசம். அவங்க சொன்னாங்க, நீ வேணா போ, எங்களுக்கு அதெல்லாம் வர முடியாது. லோத்து தவறாக கணக்கிட்டான். நீதிமானாய் அனுதினமும் வாதிக்கப்பட்டான்னு பைபிள் சொல்லுதுனே, தேதல் எழுதியிருக்கு. ஒரு செய்த தவறுனால அதை அவன் சரிபடுத்த முடியல. அவன் ஒரு நீதிமான், அனுதினமும் வாதிக்கப்பட்டான். அதனால என்னுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறபடி இல்லைங்க. அவன் நினைச்சான் சோதோமில் போய் நான் செழிப்பா இருப்பேன்ட்டு, ஆனா தினமும் பாதிக்கப்பட்டானுங்க. அருமையான சுவர்ணேஸ்வரே, உன்னுடைய வாழ்க்கையில நீ விரும்புகிறதை பெற்றுக் கொள்ளலாம், ஆனா தேவன் அதுல இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? தேவன் அதுல இல்லைன்னா அதுல என்ன நடக்கும்ன்றது உனக்கு தெரியுமா? உடைய வாழ்க்கையில தேவனை நோக்கிப்பார். ஆபிரகாம் ஆதியாகமம் புத்தகத்தில் ஜெபித்தான், கிருபையின் அடிப்படையில மாத்திரம்தான் இந்த தேவன் செயல்படுவாருங்க. கிருபையின் அடிப்படையில மாத்திரம்தான் இந்த தேவன் அங்கே பதிலளிக்கிறவர். அருமையான சுவர்ணேஸ்வரியே, கிருபை என்று சொல்லும் பொழுது ஐ எம் ஜீரோ அப்படின்னு சொல்றதுதான் கிருபை. வேற கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாத வழி என்பது இல்லைங்க. ஐ எம் சம்திங் அப்படின்னு போனா அது கிருபையின் வழியை தேடும்படியான காரியம் அல்ல. ஐ எம் நத்திங். எங்க நான் ஐ எம் சம்திங் சொன்னமோ அன்னைக்கு அவ்வளவுதாங்க நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு அற்று போய்விடும். அருமையான சுவர்ணேஸ்வரியே, ஏன் அநேகருடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனோடு தொடர்பு இல்லை? ஏன் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதுவே வழியில நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்க முடிவதில்லை? நானும் ஒரு மனுஷன் தாங்க, எத்தனையோ சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையில் சில தீர்மானங்களை அல்லது இதை செய்யலான்னு யோசிக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லை என்றால் அதை எவ்வளவாக அவர் தடுத்து போடுகிறார் என்பதை நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். அதை மீறி நான் செய்வேன் ஆனால் அதுல ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கூட நான் பார்க்க முடிவதில்லை என்பதும் அறிந்திருக்கிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை தடுக்கும் பொழுது என்னுடைய மனித சுபாவம் திரும்பவும் அதை நாடுது. ஆனா நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய சுபாவத்துக்கு விட்டுடாதிரும். சமீபத்தில் ஒரு காரியத்தில் இந்த ஒரு சோதனை எனக்கு வந்தது. நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அப்ப ஆண்டவர் பேசினாரு, நீ ஒருவேளை அதை செய்யலாம்ப்பா, இது மற்றவர்களுக்கு நல்ல அருமையான ஒரு திட்டமாக இருக்கு. நிச்சயமா இது அருமையான ஒரு காரியம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா உனக்கு நான் இதை நான் வைக்கல, இந்த வேலையை வைக்கல, உனக்கு இந்த வேலையை நான் வைக்கல. நல்ல காரியம் தான், உள்ள மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை போனா உனக்கு இந்த வேலை நான் வைக்கல. ஆனா திரும்பவும் திரும்ப என்னுடைய மனசு அதை நோக்கி ஓடிட்டு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவேளை நீ செய்து நிறைய கூட சம்பாதிச்சிடலாம், ஆனா நீ அனுபவிப்பேன் நீ நினைக்கிறியா, அல்லது எதற்காக செய்யறையோ அதனுடைய பர்பஸ் நிறைவேறும் நீ நினைக்கிறியா. இப்பதான் யோசிச்சு, ஆண்டவரே மன்னியும் ஐயா, எவ்வளவு ஒரு மதிகேடனா இருக்கிறேன் நான், எவ்வளவு மதிகேடனா இருக்கிறேன் நான். நான் நினைச்சதை செய்யலான்னு நினைக்கிறேன், ஆனா அதுல நீர் இல்லைங்கிறத குறித்து நான் அதை அனுபவிக்க நீர் அந்த ஜீவனை பலனை கொடுத்தாதானே எனக்கு முடியும். உண்மையா சொல்றேங்க, ரெண்டு வாரத்துக்கு முன்னால போன சண்டேக்கு முந்தின சண்டே நினைக்கிறேன், நான் எத்தனையோ முறை சொல்றேன், ஆல்மோஸ்ட் என்னுடைய கம்ப்ளீட்டா பெர்ஸ்பிரேஷன் அப்படியே வேர்த்து கொட்டிருச்சு. திடீர்னு என்ன அவ்வளவு இதாகி போச்சுன்னு பார்க்கும்போது, ஏறக்குறைய அந்த செஸ்ட் பெயின் எனக்கு கொஞ்ச நாளாக இருந்திருந்தால ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கு, ஏன்னா எனக்கு பல வருஷமா பிபி சுகர் ஒரு மெடிக்கல் மேனா பார்க்கும் பொழுது நிச்சயம் என்னங்க, எத்தனையோ பெரிய தலைவர்கள் திடீர்னு மேசி ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை அவ்வளவுதான், உங்க கையில இல்ல. ஆனா நான் ஒரு முக்கால் மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு அவரை தண்ணி குடிச்சு உட்காந்துட்டேன். ஏன்னு கேட்டா அந்த நேரங்களில் என்னால் அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, கம்ப்ளீட்லி பலமெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருவோம்ன்ற ஒரு பயம் ஏற்பட்டதுனால, பயன்ற இந்த சென்ஸ் பயம் அல்ல, விழுந்துரு போய் விழுந்துருவோம்ன்றதுனால நான் பேசாம தண்ணி குடிச்சு உட்காந்துட்டேன். எதுக்காக சொல்றேன்னா, வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதாங்க, நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. வாலிபர்கள் இன்றைக்கு மறித்து விடுகிறார்கள். எதுக்காக சொல்றேன்னா, தெய்வ பயம் இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. ஆதியாகமம் புத்தகம் அங்கு தேவன் தாமே எவ்விதமாக ஆபிரகாம் அங்கு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், 18வது அதிகாரத்தில் பாருங்க, கிருபை வேண்டுமானால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் இது ஒரே ஒரு வழிதான், வேற வழி இல்லை. அருமையான சகோதரனே சோரியே, ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக அவன் சொல்றான், 25வது வசனத்தில் துன்மார்க்கனோடு, பழைய ஏற்பாட்டில் 19வது பக்கம், துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ, இவர் சர்வலோக நியாயாதிபதி, உன்னுடைய சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்குது. அருமையான சோர்ணேஸ்வரியே, நீ அதை யோசிக்க மாட்டேங்கிற. அப்போ 27 அப்பொழுது ஆபிரகாம் பிரதியத்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன், ஆண்டவரோட பேசத்து, ஆண்டவரே சாம்பல் என்னத்துக்குங்க, சாம்பல் எதுக்காக பிரயோஜனப்படுங்களா, நீங்க அதை எடுத்து திரும்ப என்ன பண்ணுவீங்க, நீங்களும் நானும் சாம்பல்ங்க. அருமையான சோர்ணே சோரிய, நீங்களும் நானும் சாம்பல். அதை நம்ம விளங்கி, இந்த சரீரம் இது வந்து இரும்பல்ல. ஆகவே இந்த மனிதன் ஆண்டவரே பாவியாக மேல் கிருபையாயிரம், அப்சல்யூட்லி ஐ அம் ஜீரோ. அதே லூக்கா 18வது அதிகாரத்தில், என்ன நம்ம முடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறதுனால, லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கே ஒரு மனிதன் குருடன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோவை நோக்கி, எருசலேமை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். லூக்கா 18வது அதிகாரம் அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் போகும் பொழுது அங்கே அழைக்கிறான். இவர் பிச்சைக்காரங்க, ஒண்ணுக்கும் உதவாத மனுஷன், எல்லாரும் ஹி இஸ் குட் ஃபார் நத்திங், அதாவது பிரயோஜனம் இல்லாதவன், அவன் அதட்டுறாங்க. அப்போ 37வது வசனத்தில் லூக்கா 18:37 நசரினாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவன் ஒண்ணுமே இல்லைங்க, அவன் பிச்சைக்காரன், அவங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்னு இல்லை, அவன் தகுதியானது ஒன்றும் இல்லை, ஆனா ஒன்னே ஒண்ணு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஹவ் மர்சி ஆன் மீ ஓ காட், ஐ அம் எ பிளைண்ட் மேன், நான் ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரன், ஆண்டவரே எனக்கு இறங்கி ஏதாக செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே. எல்லாம் அங்க என்ன பார்க்கிறோம், எல்லாரும் அதட்டுகிறார்கள். அங்கே 38ல் பார்க்கிறோம், முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜீரோன்னு போயிட்டீனா இயேசு நின்று உனக்கு பதிலளிப்பார். இயேசு உன்னுடைய ஜபத்துக்கு செவி கொடுத்து பதிலளிப்பார். இயேசு உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுவார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அருமையான சார், நீ சிவனுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டு நீ மெய்யான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் நீ வாழ விரும்புகிறியா? ஒரே ஒரு வழி தாங்க, கிருபையின் வழியே இல்லாமல் வேறொரு வழி இல்லைங்க. இந்த தேவாதி தேவன் அவரிடத்துல உன்னுடைய பணம் அவருக்கு பொருட்டல்ல, உன்னுடைய படிப்பு பொருட்டல்ல, உன்னுடைய ஞானம், உன்னுடைய எதுவுமே பொருட்டல்ல. நீ அப்சல்யூட்லி டஸ்ட், மண்ணுனால உருவாக்கப்பட்ட நீயும் நானும் ஒரு நாள் மண்ணுக்கு போகும், அல்லது சாம்பலாய் மண்ணுக்கு போவோம், அவ்வளவுதாங்க. ஒன்னா மண்ணில போட்டு மண்ணா மக்கி போவோம், அல்லது ஒருவேளை எரித்து போடுவார்கள், ஆனால் சாம்பலாய் கொண்டு போய் சாம்பலை கொட்டுற மண்ணலாகத்தான் போக போறோம், அல்லது கரைச்சாலும் அது கீழே படியத்தான் போகிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவுதாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அந்த இளைய குமாரன் அப்படித்தான் வந்தான். அவன் தன்னுடைய தாப்பனிடத்தில் வரும் பொழுது அவன் ஒரு சிறிய அளவிலும் கூட தான் தகுதி உள்ளவன் என்பதாக வரவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில அவன் வரும்படியான ஒரே ஒரு தகுதி என்னன்னா, லூக்கா 15:21 திரும்பி வருகிறான். குமாரன் தகப்பன் நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதம் உமக்குன்பாகும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் வர்தி டு பி கால்ட் தை சன். பெரிய ஒரு பணக்கார உயர்ந்த மனிதன், ஆனா ஐ லாஸ்ட் இட் ஓ காட், தகப்பனே நான் இழந்துட்டேன், இதற்கு நான் தகுதி இல்லை. அருமையாலே, தகுதியின்மையின் அடிப்படையில் வருகிறது தான் கிருபையை தேடுகிற காரியம். வேதத்தில் நீங்க எல்லா இடத்துல தான் உன்னுடைய ஜபம் ஏன் கேட்கப்படுறதுன்னா, நீ கிருபையின் அடிப்படையில் தேவனை கெட்டிச் சேரவில்லை. கிருபை, இவர் கிருபையின் தேவன், God of all grace. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், யோவான்ல 1வது அதிகாரத்தில் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அதுதான் கிரேஸ் அண்ட் ட்ரூத். இது ரெண்டும் பிரிக்கப்பட முடியாது. எங்க கிருபை இருக்கிறதோ இங்க சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கொஞ்சத்திலும் திருப்தியாக நீ இருப்பீங்க. உடைய வாழ்க்கையில
அதில் இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லைங்க. நீ நிறைவாய் பெற்றிருக்கிறதுல கூட நீ டென்ஷனா தான் இருக்கிற. யூ ஆர் அ மேன் ஆஃப் டென்ஷன். நீ அதை செய்யணும், அப்படி அவங்க ஏமாத்துறாங்க, இவங்களை ஏமாத்துறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, என்ன பண்றது? You are a man of tension. You don't have peace. You don't have quietness and calmness. வீட்டில் உன்னால இளைப்பாறுதலா இல்ல, முறுமுறுக்கிற, கசக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நிலை ரொம்ப பரிதாபமான நிலை. You are the most pitiable preacher, but creature. I am not saying, not preacher, creature. ஒருவேளை பிரீச்சரா இருந்தா கூட நீ கிரீச்சர் தான். நீ என்ன உன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, கிருபையின் அடிப்படையில் வாழுகிற மனிதன் தான். யூ வில் ஹாவ் தன் எவர்லாஸ்டிங் பீஸ் அண்ட் ஜாய் இன் திஸ் வேர்ல்ட். ஐ எம் அப்சல்யூட்லி நத்திங். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் செயல்பட மாட்டேங்கிறன்னா, ஏன் உன்னை இருக்கிறவன விட்டுறாருன்னா, நீ தகுதியின் அடிப்படையில் அவர்கிட்ட போய் போய் சொல்லிட்டு இருக்கிற உன்னுடைய கஷ்டத்தை சொல்ற உண்மைதான். ஆனா நீ கிருபையின் அடிப்படையில் போகாதனால ஆண்டவரோடு இடைப்பட முடிகிறது இல்லை, அவரோடு கூட இடைப்பட விரும்புவதும் இல்லை. ஏன்னா இவர் கிருபையின் தேவன், கிருபையின் அடிப்படையில் மாத்திரம்தான் அவரை கிட்டிச் சேர முடியும் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. இன்னொன்னு என்னன்னா, கிருபை அவங்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கறத விளங்கிக் கொள்ளணும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை காண்பிக்க, லூக் மார்க் 9வது அதிகாரத்துல வாங்க. அவன் தன்னுடைய பையனை கூட்டிட்டு வர்றான். ரொம்ப ஒரு நீடி சோல், ரொம்ப தேவையான ஒரு மனுஷங்க இவன். தன்னுடைய பையனை கூட்டிட்டு வர்றான். அவனை தீயிலும் தண்ணீரிலும் அமிழ்த்துகிறது. அருமையான பெற்றோர்களே, உங்க பிள்ளைகள் நம்ம இப்ப யூத்துக்காக எவ்ரி சாட்டர்டே 6-7 யூத் ஃபெலோஷிப். பெற்றோர்கள் தயவுசெய்து யோசனை, உங்க பிள்ளைகள்லாம் அதுக்கெல்லாம் போறாங்களா, உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகளுக்காக அழுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகள் அதுவாகணும் இதுவாகணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் கல்யாணம் பண்ணணும். நீ தகுதியின் அடிப்படையில் போனா ஆண்டவர் ஜபத்தையும் கூட கேட்க மாட்டார், கேட்க மாட்டார். உன்னுடைய வாழ்க்கையில கிருபையின் அடிப்படையில் போய் ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலை, உன் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுத்து, ஆண்டவரே என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஆண்டவருக்கு பயப்பட போச்சு நான் சொல்றேன் ஆண்டவரே, ஆனா அவங்க கேட்க மாட்டேன்றாங்களேன்னு போய் வெறுமையாக்குமோ தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவங்க இதயத்துல பேசுவாருங்க. இல்லைனா செயல்பட மாட்டாருங்க. இல்லைனா நீங்க எவ்வளவு நேரம் ஜபிச்சாலும் கர்த்தர் செயல்பட மாட்டாருங்க. ஆண்டவர் செயல்படலன்னா மனுஷன் செயல்பட முடியாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் நம்ம முடிக்கும்படியான நேரம் நெருங்கி விட்டது. இங்கே இந்த தகப்பன் தீயிலும் தண்ணீரில் அமிழ்த்துகிற தன்னுடைய பிள்ளைய கொண்டு வர்றான். அங்கே சீஷரிடத்துல கொண்டு வருகிறான். சீஷர்களால அதை விரட்ட முடியல. அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச விசுவாசமும் போயிருச்சுங்க. அங்கே வெறிய தர்க்கிப்பு நடக்கிறது. பாருங்க லூக்கா 9வது அதிகாரத்தில் அவனே சொல்றான், 17-18. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒரே ரொம்ப கூட்டம், நிறைய பேர் தர்க்கிச்சிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஓமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. நம்ம பார்க்கிறோம் 22 கூட, அவனை கொல், இவனை கொல்லும்படிக்கு இது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. பயங்கரமான ஒரு பொல்லாதாவி இவனை. யோ, என் மகனுக்கு யார் இறங்குவாங்க? சீஷரிடத்துல கொண்டு வந்தவர்களால் கூடாமற் போயிற்று. இயேசு ஆண்டவர் ஒன்னே ஒன்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, அதே நேரத்தில் அங்க கொண்டு வந்த நேரத்தில் 20 அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில் விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பன் நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு இவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டா ஆண்டவரே சின்ன வயசுல இந்த படாத பாடுபடுறேன், சின்ன வயசுல இருந்தே இந்த படாத பாடுபடுறான். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தினம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவரே உம்ம சீஷரால் ஒண்ணு முடியாம போச்சு, உம்மால் இது ஆகுமானால் செய்யும் ஆண்டவரே. எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச விசுவாசம் எல்லாமே போயிருச்சுங்க. சில சமயங்களில் ஆண்டவர் ஹி பரலசைஸ், நம்ம எது செய்தாலும் ஆண்டவர் அதை ஹி பிரேக்ஸ் இட், அதை உடைக்கிறார், எல்லா ஆசீர்வாதத்தை எடுத்துடுறார். பல திட்டங்களை போடுற ஆண்டவர் முறிச்சிடுறார். காரணம் என்னன்னா, ஹி வாண்ட்ஸ் டு பிரேக் அஸ், நம்மளை உடைக்க விரும்புகிறார். உன்னை உடைக்கிறார் ஆண்டவர். உம்மை தவிர வேற எனக்கு கதி இல்லைன்னு என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்கு வரைக்கும் நம்மளை உடைச்சிட்டே தாங்க இருப்பார். ஏன்னா நம்மளை நேசிக்கிறாருங்க. நம்ம நேசிக்கிறதுனால உன்னை உடைச்சிக்கிட்டே தான் இருப்பார். நீ நினைக்கிறது நடக்காது, நீ நினைக்காத தீமை நடைபெறும். இந்த பயமுறுத்தல நினைக்காதீங்க, இதுதான் உலகம் இல்லைங்களா. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, இவ்வளவுனால நல்லா இருந்தங்க. நிறைய பேஷண்ட்ஸ் கிட்டனா இதுவரைக்கும் எனக்கு ஊசியே போட்டதில்லை, இதுவரைக்கும் எனக்கு வியாதியே வந்ததில்லை, இப்படி ஒரு வியாதியா ஐயா. மனுஷன் வாழ்க்கை என்பது இதுதாங்க, இதுதான் வாழ்க்கை. நீங்களும் நானும் தப்ப முடியாது. தேவனை அறியாதவர்கள் விதி என்று சொல்லுகிறார்கள், ஆனா வேதம் அதற்கு விளக்கம் கொடுக்கிறது. ஏன் உன்னை உடைக்கிறாருன்னா நீ அவருடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் என்று. உன்னை நேசிக்கிறதுனால உடைக்கிறார். இங்கே அவன் உடைஞ்சப்பட்டான், உடையப்பட்டான். ஆண்டவர் உம்மால கூடுமானால் அங்க கடைசி ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிக்குள்ள வந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்பா. விசுவாசிக்கல உடனே 24 பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாச நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு சொன்னான். வேற ஒண்ணுமே சொல்லல ஆண்டவரே. I'm a man of unfaith. விசுவாசம் எல்லாமே போச்சு ஆண்டவரே, எனக்கு விசுவாசங்கிறது எல்லாமே அற்று போச்சு. அருமையான சோனை சோர்வில் உன்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் ரொம்ப சோர்ந்துட்டியா, தளர்ந்திருக்கிறியா, விசுவாசத்தை எல்லாம் இழந்து போன நிலை இருக்கிறியா, சோர்ந்து போகாத, அதை கொண்டு போய் ஆண்டவரிடத்துல கொடு. அவர் அழகா செய்வார், அழகா செய்வார். அவர் சொன்ன ஆண்டவரை விசுவாசிக்க விரும்புகிறேன், என்னுடைய விசுவாசத்தை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. He surrendered, he became zero, he became a zero. வேதம் சொல்லுது ஆண்டவர் அவன் மகனை சுகப்படுத்திட்டார். நமக்கு நேரம் இல்லை, போய் படிச்சு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. சிறு வயது முதல் தீயிலும் தண்ணீரிலும் அமிழ்த்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மகன் அங்கே கண்களுக்கு முன்பாக அவன் இங்க கொல்லப்படுகிற பயங்கரமான நிலையில காணப்பட்ட நிலை சன நேரத்தில் மாறிவிட்டது. அருமையான சோதனைய வாழ்க்கை சன நேரத்தில் கத்தர் மாற்ற முடியும், உடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்க முடியும், வாளாக்காமல் தலையாக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில உன்னையும் உன் குடும்பத்தையும் பராமரித்து பாதுகாக்க முடியும். நீ பல திட்டமிடுற, ஆனா உனக்கு முன்னால் இருக்கிற அபாயம் தெரியுமா? நீ நினைக்கிற என்னுடைய காரியத்தினால் இதை நான் செஞ்சு முடிச்சிருவேன். யூ ஆர் சோ வெஹிமென்ட் இன் யுவர் ஓன் டெசிஷன், உன்னுடைய தீர்மானத்துல, உன்னுடைய புத்தியில, உன்னுடைய அறிவுல. அருமையான சோமேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அறியாமை உன் கண்களை மூடி இருக்கிறது, தெரியாம நீ போயிட்டு இருக்கிற. ஜீரோவா மாறலன்னா கிருபையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்லி ஒன் கண்டிஷன், கிருபைக்கு ஒரே ஒரு வழி, பிகம் எ ஜீரோ. ஐ எம் நத்திங். சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வலது பக்கத்து கல்லன் தான் சொன்னான், உமது ராஜ்யத்தில் அடியனை நினைத்தரலாம் ஆண்டவரே. ஐ எம் அப்சல்யூட்லி நத்திங். இந்த வேதத்தில் இந்த இடத்துல வேணாலும் பாருங்க, ஜீரோ ஐட்டினா யூ வில் பிகம் எ ஹீரோ. நீ ஹீரோன்னு நினைச்சேன்னா ஜீரோ தான் போவ. நீ எப்படி இருக்கிற, ஆர் ஏ ஹீரோ ஆர் ஏ ஜீரோ ஜெபம் பண்ணுவோம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுமானால் நாங்கள் ஜீரோ ஆக வேண்டும். கிருபை வேண்டுமானால் ஜீரோ ஆக வேண்டும். இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லை. ஆவியானவரே, நேர்மையான மக்கள் உள்ளங்களில பேசுமையா, பேசுமையா, பேசும் ஆண்டவரே. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நான் அவிசுவாசிக்க விரும்புகிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை ஏன் ஆண்டவரே, ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன், ஏன் நான் ஒன்னு நினைக்கிறேன், என் குடும்பத்துல வேற ஒன்னு நினைக்கிறாங்க, நான் ஒன்னு செய்யறேன், அவங்க வேற மாதிரி கணக்கிடுறாங்க, நான் உன்னை திட்டமிடுகிறேன், நடக்கிறது வேற மாதிரி நடக்கிறது. ஏன் ஆண்டவரே, என்ன ஜீரோவாக்கும், என்ன ஜீரோவாக்கும் ஆண்டவரே. கிருபையாயிரும், பாவியாகின் மேல் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.